الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد، هو الأول والآخر والظاهر والباطن وهو بكل شيء عليم. وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه، هدى للمتقين. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الماهر بالقرآن مع السفرة الكرام البررة، والذي يقرأ القرآن ويتعتع فيه وهو عليه شاق له أجران، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசீஹத் செய்து கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய தொழிலை விட்டுவிட்டு, வியாபாரங்களை விட்டுவிட்டு, சொந்த தேவைகளை நேரகாலத்துடன் முடித்துவிட்டு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா இதைத்தான் விரும்புகிறான், இப்படித்தான் ஏவியும் இருக்கிறான். ஜும்மாவுடைய நாளை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூராவையே இறக்கி வைத்திருக்கிறான், சூரத்துல் ஜும்ஆ. அதில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது: يا ايها الذين امنوا اذا نودي للصلاه من يوم الجمعه فاسعوا الى ذكر الله وذروا البيع. يا ايها الذين امنوا விசுவாசம் கொண்ட மக்களே, ஜும்மாவுடைய தினம் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டால், ஜும்மாவுடைய அதான் சொல்லப்பட்டு விட்டால், வியாபாரங்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய இந்த கட்டளைக்கு அடிபணிந்து கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மக்கள் அனைவர்களும் ஒரே இறைச்சகனாகிய அல்லாஹு தஆலாவையே வணங்க வேண்டும், அவனையே விசுவாசம் கொள்ள வேண்டும், அவனுக்கு இணையாக யாரையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற இந்த நோக்கங்களுக்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கள் முதல் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை பல ரசூல்மார்களை, பல நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி கொண்டே இருந்தார். ஒரு ரசூல், ஒரு நபியோ தனது சமூகத்தாரிடம் வந்து நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் அல்லாஹ்வுடைய நபி என்று சொன்னால் அந்த சமூகம் எப்படி நம்புவார்கள்? என்ன ஆதாரம்? மக்கள் ரசூல்மார்களையோ நபிமார்களையோ சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ரசூல்மார்களுக்கு நபிமார்களுக்கு முஜிஸா என்ற ஒன்றை கொடுத்தார். முஜிஸா என்றால் அற்புதம், இயலாமல் ஆக்கக்கூடியது. ஒரு காலத்தில் ஒரு ரசூல், ஒரு நபி ஒரு விடயத்தை கொண்டு வரும் பொழுது அதே போன்று வேறு யாருக்கும் கொண்டு வர முடியாமல் இருக்கும், அதற்கு பெயர் தான் முஜிஸா, அற்புதம். நபி மூசா அலைஹி ஸலாம் அவர்களுக்கு முன்னால் சூனியக்காரர்கள் அவர்களது தடிகளை போட்டார்கள், அவர்களது தடிகள் மக்களுடைய கண்களுக்கு பாம்புகளாக தென்பட்டன. ஆனால் அது உண்மையான பாம்பாக மாறவில்லை, மக்களுடைய கண்களுக்கு அவர்கள் சூனியம் செய்தார்கள். ஆனால் மூசா அலைஹி ஸலாம் அவர்கள் அவர்களது அசாவை, தடியை போட்டார்கள், அது உண்மையான பாம்பாகி மக்களுடைய கண்களுக்கு எதெல்லாம் பாம்புகளாக தென்பட்டனவோ அவைகள் அனைத்தையும் விலகிவிட்டது. சூனியக்காரர்கள் பார்த்தார்கள், நிச்சயமாக இது சூனியம் கிடையாது, இது நிச்சயமாக ஒரு அற்புதம் தான். சூனியக்காரர்கள் சுஜூதில் விழுந்து விட்டார்கள். இதற்கு பெயர் மொஜிஸா. நபி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகத்தாரிடம், சமூக கூட்டத்தினரிடம், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்கள் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஆதாரம் கேட்டார்கள். பத்து மாத கற்பிணியான ஒட்டகத்தை பெரும் பாறங்களில் இருந்து நீங்கள் வெளியாக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த மக்களுடைய கண் பார்வைக்கு முன்னாலே பெரும் பாறங்களில் இருந்து பத்து மாத கற்பிணியான ஒட்டகத்தை வெளியாக்கினான். இதுக்கு பெயர் மாஞ்சிதா. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக நீண்ட சம்பவம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை போன்றே அல்லாஹு தஆலா வேறு யாருடைய சம்பவத்தையும் குர்ஆனில் சொல்லவில்லை. மிக நீளமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஞாபகப்படுத்துகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏனைய சகோதரர்கள் பிரித்து விட்டார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் வீசிவிட்டார்கள். கிணற்றில் இருந்து ஒரு பிரயாண கூட்டம் மிஸ்ருக்கு கொண்டு போய் அங்கு அடிமையாக விற்பனை செய்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கியது மிஸ்ர் நாட்டு கவர்னர். காலம் போக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிஸ்ருடைய கஜானாவுக்கு பொறுப்புதானியாக ஆக்குகிறான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எந்த பிரதேசத்தில் இருந்தார்களோ அந்த பிரதேசத்துக்கு கடும் பஞ்சத்தை கொடுக்கிறான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏனைய சகோதரர்களை மிஸ்ருக்கு அனுப்பி வைத்தார்கள். ஏதாவது உதவி தேடி வாருங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த சகோதரர்கள் வருகிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரிவால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுந்து அழுந்து அவருடைய கண் பார்வை கூட போயிருந்தது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனது சகோதரர்களிடத்தில் தனது மேலாடையை கலட்டி கொடுத்து சொன்னார்கள், எனது தந்தையுடைய முகத்தில் இதை போடுங்கள், அவருக்கு கண் பார்வை வரும். அவர்கள் அந்த ஆடையை முகத்தில் போட்டார்கள். கண் பார்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். இதுக்கு பெயர் மாஜிசா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். முழு உலகத்தையும் ஆட்சி செய்த மன்னர்கள் நான்கு பேர், இரண்டு முஸ்லிம்கள் இரண்டு முஸ்லிம் அல்லாதவர்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். துல்கர்ன் அலைஹிஸ்ஸலாம் முழுலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். புக்த நசர் முழுலகத்தையும் ஆட்சி செய்தான். நம்ரூத் முழுலகத்தையும் ஆட்சி செய்தான். ஆனால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி மிக வித்தியாசமானது. வித்தியாசமான ஆட்சி. மனிதர்களுக்கும் ஆட்சி செய்தார்கள், ஜின்களுக்கும் ஆட்சி செய்தார்கள், பறவைகளுக்கு மிருகங்களுக்கு அனைத்துக்கும் ஆட்சி செய்தார்கள். அல்லாஹு தஆலா அனைத்து பாஷைகளையும் கற்றுக் கொடுத்திருந்தான். ஒரு எறும்பு பேசுவதை கூட அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். காற்றை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். மிக பிரமாண்டமான ஆட்சி. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்தவர்களை அல்லாஹுடைய நாட்டு பிரகாரம் உயிர்ப்பிப்பார்கள். வெண்குஷ்டம் கண்குஷ்டம் பிடித்தவர்களை அவர்கள் தலைவிட்டால் அவர்கள் சுகம் பெறுவார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜபூர் வேதத்தை கொடுத்ததுடன் அதோடு அழகிய குரல் வன்மையையும் கொடுத்தார். எந்த அளவு அழகிய குரல் வன்மை என்றால், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தார்கள் என்றால் அந்த காலத்தில் இருந்த உலமாக்கள் அறிஞர்கள் முன்னால் வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதற்கு பின்னால் ஏனைய மக்கள் அமர்ந்து கொள்வார்கள். அதற்கு பின்னால் ஜெங்கல் அமர்ந்து கொள்வார்கள். அதற்கு பின்னால் ஷைத்தான்கள் பறவைகள் தலைகளுக்கு மேல் பறந்து கொண்டும் கால்நடைகள் மலைகளுக்கு மேல் இருந்தும் இந்த ஜபூர் வேதத்தை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதும் பொழுது கேட்டு ரசிப்பார்கள். நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு கொடுக்கப்பட்ட மொஜிசாக்களை அற்புதங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இதே போன்றுதான் நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவரான ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏராளமான மொஜிசாக்களை கொடுத்தான். ஏராளமான மொஜிசாக்கள் ஒன்று என்றல்ல, மட்டிடுவது மிக சிரமம். சந்திரனை பிளந்து காண்பித்தார்கள். கற்களோடு பேசியிருக்கிறார்கள். மரங்களோடு பேசியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருவரும் ஹிஜ்ரத் செல்லும் பொழுது பலஹீனமான ஒரு ஆட்டை கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி விட்டு துஆ செய்தார்கள். அன்றிலிருந்து அந்த ஆடு பால் கொடுக்க ஆரம்பித்தது, கொழுத்து போனது. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களை மொஜிசாக்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து அற்புதங்களும் முடிந்து போய்விட்டன. எதுவுமே இன்று பாக்கியாக இல்லை. ஆனால் ஒரே ஒரு மொஜிசா, ஒரே ஒரு அற்புதம் இன்று வரைக்கும் பாக்கியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அது பாக்கியாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் இந்த குர்ஆன். أعظم معجزة للنبي صلى الله عليه وسلم هو القرآن. صلى الله عليه وسلم أرسلك كوركا بطا ميغا برمان دمان أتبودا من دا قرآن مجتم دان. குர்ஆன் மிக அற்புதமானது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பல சஹாபாக்களை கொலை செய்தவன், அவன் கூட சொல்கிறான், எத்தனையோ ரசூல்மார்கள் பல அற்புதங்களை கொண்டு வந்தார்கள், அவைகள் அனைத்துமே முடிந்து போய்விட்டன. யா ரசூலல்லாஹ், முடிவே இல்லாத ஒரு வேதத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். குர்ஆன் மிக அற்புதமானது. குர்ஆனை போன்ற ஒன்றை எவராலும் கொண்டு வர முடியாது. எவராலும் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் உள்ள அரேபியர்கள் கவிதையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். போட்டி போட்டுக் கொள்வார்கள் கவிதையில் யார் முதலிடம் வருவதென்று. அந்த காலத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனை அருளுகிறான், சவால் விடுகிறான், குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள். யாரும் இதற்கு முன் வரவில்லை, சக்தியும் பெறவில்லை. அல்லாஹு தஆலா அதுக்கு பின்னால் சொல்கிறான், 10 சூராக்களை கொண்டு வாருங்கள், இதற்கும் யாரும் சக்தி பெறவில்லை. ஒரே ஒரு சூராவை கொண்டு வாருங்கள், இதற்கும் யாரும் சக்தி பெறவில்லை. கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள், இதையும் யாரும் செய்யவில்லை. ஆனால் சிலர் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். அதுவும் குர்ஆனில் இருந்து கொப்பி செய்து முயற்சி செய்தார்கள். அல்லாஹு தஆலா சூரா அல் காரியாவில் மனிதனுடைய புத்திக்கே படாத கியாமத்துடைய நாளை பற்றி வர்ணனை செய்கிறான். கியாமத்துடைய நாளையில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், மலைகள் எப்படி இருக்கும், இதை பற்றி அல்லாஹு தஆலா வர்ணிக்கிறான். அல் காரிஅத்து மல் காரிஅ வமா அதராக மல் காரிஅ யௌம யகூனு அன்நாசு கல் ஃபராஷில் மப்தூத் வதகூனு அல் ஜிபாலு கல் இஹ்லில் மன்ஃபூஷ். இந்த சூராவிலிருந்து கொப்பி அடித்தார்கள். அல் ஃபீலு மல் ஃபீல் வமா அதராக மல் ஃபீல் லஹு ஃபுர்தூமுன் ஸவீல். யானையை பற்றி வர்ணனை செய்கிறார்கள். யானைக்கு நீளமான சுண்டிக்கை இருக்குமா? ஒரு 2 வயது குழந்தையை கேட்டாலும் யானையை பற்றி இதைவிட அழகாக வர்ணிக்கும். குர்ஆனை போன்ற ஒன்றை எவராலும் கொண்டு வர முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆனை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் பாதுகாத்து கொண்டுதான் இருப்பான். இதற்கு முன்னால் உள்ள வேதங்கள் சரியான முறையில் பாதுகாக்கப்படவில்லை. ஜபூர் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் ஜபூர் வேதம் எழுதப்பட்டது. அப்படி இருந்தும் 100 கவிஞர்களுடைய கவிதைகளும் இணைக்கப்பட்டு எழுதப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் அருளப்பட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் பைத்துல் மக்தஸில் தௌராத்துடைய 10 சுஹுஃபுகள் 10 ஏடுகள் இருந்தன. அந்த காலத்தில் வேதங்கள் என்பது அனைவர்களுடைய கைகளிலும் இருக்க மாட்டாது. முக்கியமான ரசூல்மார்கள், நபிமார்கள், மஸ்ஜித்கள் அங்குதான் இருக்கும். பைத்துல் மக்தஸில் 10 சுஹுஃப்கள் இருந்தன. இந்த நேரத்தில் தான் உலகத்தையும் ஆண்ட ஒரு மன்னனான புக்தநசர் மன்னன் பைத்துல் மக்தஸை தரைமட்டமாக்கினான். இவன் பைத்துல் மக்தஸை தாக்கும் பொழுது ஜபூருடைய தௌராத்துடைய 8 சுழம்புகள் அழிந்து போய்விட்டன. 2 சுழம்புகள் தான் மீதமாக இருந்தது. இப்பொழுதுதான் நீண்ட சம்பவம், அவுகல்லதி மர்ரா அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா. உஸைத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், பைத்துல் மக்தஸ் தரை மட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து யோசிக்கிறார்கள், அன்னா யுஹ்யி ஹாதிஹி அல்லாஹு பஅதா மௌதிஹா, இதெல்லாம் அல்லாஹு தஆலா எப்படி உயிர்ப்பிப்பான்? அல்லாஹு தஆலா 100 வருடங்கள் உறங்க வைத்தான் ஹஜ்ரத் உதைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. 100 வருடங்களுக்கு பின்னால் எழும்பி பார்க்கிறார்கள், அவர்கள் வந்த கழுதை செத்து மறைந்து அதனுடைய முட்கள் கூட வெளுத்து போயிருந்தன. ஆனால் அவர்கள் கொண்டு வந்த சாப்பாடு குடிப்பானம் எந்த மாற்றமும் அடைந்திருக்கவில்லை. மிக நீண்ட சம்பவம், ஹஜ்ரத் உதைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வீட்டை தட்டு தரவாறு தேடி செல்கிறார்கள். 100 வருடங்களுக்கு பின்னால் வீட்டுக்கு செல்கிறார்கள். 33 வயது வாலிபன், உலகமே மாறி இருக்கிறது. வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு முன்னால் ஒரு வயது பெண் அமர்ந்திருக்கிறாள். எந்த அளவு வயது வேண்டால் அந்த பெண்ணுக்கு அவளுடைய கண்ணை தானாக திறக்க முடியாது, கையால் தான் திறக்க வேண்டும். நபி உதைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் சொன்னார்கள், அன்னா உஸைர், நான் தான் உஸைர். அந்த பெண் உதைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. மக்கள் அனைவர்களும் ஒன்று கூடிவிட்டார்கள். கேட்கிறார்கள், என்ன ஆதாரம் நீங்கள் தான் உஸைர் என்பதற்கு? அவர்கள் சொன்னார்கள், நான் தௌராத்தை முழுமையாக ஓதி காண்பித்தேன். தௌராத்தை முழுமையாக ஓதி காண்பித்தார்கள். 100 வருடங்களுக்கு பின்னால் தௌராத் மறுபடியும் பாதுகாக்கப்படுகிறது. காலம் செல்ல செல்ல தௌராத்தை பின்பற்றக்கூடிய அறிஞர்களே தௌராத்தில் அவர்களது மன இச்சையின் பிரகாரம் கூடுதல் குறைவுகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். இன்று வரைக்கும் பைபிள் பழைய ஏற்பாடு என்று கிறிஸ்துவர்களிடத்தில் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. தௌராத்தும் சரியான முறையில் பாதுகாக்கப்படவில்லை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் அருளப்பட்டது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டதற்கு பின்னால் தான் இன்ஜீல் எழுதப்பட்டது. அதிலும் எந்த மொழியில் எழுதப்பட்டது என்று இன்று வரைக்கும் கருத்து வேற்றுமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் முதல் முதலாக யூனானி மொழியில் எழுதப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது, ஆனால் உறுதி கிடையாது. ஆனால் குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹிஜ்ர் சூரா நம்பர் 15 ஆயத் நம்பர் 9 இன்னா நஹ்னு நஸ்ஸல்ல அஸ்-ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். அல்லாஹ் தஆலா வாக்களித்ததை போன்று இன்று வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய காலத்தில் சஹாபாக்கள் குர்ஆனை மரணம் செய்திருந்தார்கள், குர்ஆனை கற்களில் எழுதி வைத்திருந்தார்கள், முட்களில் எழுதி வைத்திருந்தார்கள், ஈத்த பல ஓலைகளில் எழுதி வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே குர்ஆன் எழுதப்பட்டு விட்டது. அபி அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் ஸைத் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாக குர்ஆன் புத்தக வடிவத்திற்கு வந்தது. புத்தக வடிவத்திற்கு வந்தது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் தான். ஆனால் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே எழுதப்பட்டு விட்டது. அல்லாஹு தஆலா வாக்களிப்பதை போன்று இன்று வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறான். கிபி 1933 ஆண்டில் ஜெர்மன் நாட்டு மெயின் பல்கலைக்கழகத்தில் அல் குர்ஆனை பற்றி ஒரு ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வுக்காக வேண்டிய பெரும் ஒரு குழுவையே நியமனம் செய்தார்கள். அந்த குழுவினுடைய மூன்றாவது இயக்குநராக டாக்டர் பிரிச்சன் அவர்கள் இருந்தார்கள். டாக்டர் பிரிச்சன் அவர்களுக்கும் டாக்டர் ஹமீதுல்லா அவர்களுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. டாக்டர் ஹமீதுல்லா என்ற முஸ்லிமான மனிதர் குதுபாத் என்னும் புத்தகத்தில் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். டாக்டர் பிரிச்சன் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல் குர்ஆனை பற்றி ஆய்வு செய்வதற்காக வேண்டி பல நூற்றாண்டுக்குண்டான அல் குர்ஆன் பிரதிகளை நாங்கள் ஒன்று சேர்த்தோம். சில பிரதிகள் முதலாவது நூற்றாண்டுக்குரியதாக, இன்னும் சில பிரதிகள் இரண்டாவது நூற்றாண்டுக்குரியதாக, இன்னும் சில பிரதிகள் மூன்றாவது நான்காவது என்று பல நூற்றாண்டுகளுக்கு உண்டான அல் குர்ஆன் பிரதிகளை, பழமை வாய்ந்த அல் குர்ஆன் பிரதிகளை நாங்கள் ஒன்று சேர்த்தோம். பல மியூசியம்களில் இருந்து, பல லைப்ரரிகளில் இருந்து அல் குர்ஆன் பிரதிகள் பெறப்பட்டன. கிட்டத்தட்ட 42,000 அல் குர்ஆன் பிரதிகளை நாங்கள் ஒன்று சேர்த்தோம். பெரும் ஒரு குழுவை ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆராய்ச்சியினுடைய முடிவு, இத்தனை அல் குர்ஆன் பிரதிகளிலேயும் ரெண்டே ரெண்டு வித்தியாசங்கள் தான், பிழைகள் அல்ல, வித்தியாசங்கள். வித்தியாசங்கள் இருப்பது தப்பல்ல. முதலாவது வித்தியாசம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் என்ற மீமுக்கு மேலால் இருக்கக்கூடிய அலிஃப் சில பிரதிகளில் நீளமானதாகவும் இன்னும் சில பிரதிகளில் சிறியதாகவும் இருந்தது. இது முதலாவது வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம், சில பிரதிகளில் அலிஃப்லாமுடைய அடையாளங்கள் சேர்க்கப்பட்டிருந்தன, இன்னும் சில பிரதிகளில் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை. இந்த ரெண்டு வித்தியாசங்களை தவிர குர்ஆனுடைய ஆயத்கள், வசனங்கள், சொற்கள் நூற்றுக்கு நூறு ஒரே மாதிரியாக இருந்தது. அவர்கள் கிறிஸ்துவர்கள் ஆய்வு முடிவு செய்கிறார்கள், குர்ஆன் எந்த மாற்றமும் செய்யப்படாத ஒரு வேதம். அதே பல்கலைக்கழகத்தில் அதே குழுவினர்கள் பைபிளை பற்றி ஒரு ஆய்வு செய்தார்கள். பைபிளை பற்றி ஆய்வு செய்வதற்கு எந்த மொழியில் உள்ள பைபிள்களை எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு தெரியாது. முதல் முதலாக எந்த மொழியில் எழுதப்பட்டது என்று, ஆனால் யூனானி மொழியில் முதல் முதலாக எழுதப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது என்பதின் பிரகாரம் யூனானி மொழி பைபிள்களை ஒன்று சேர்த்தார்கள். ஆய்வுக்காக வேண்டி வேறு மொழி பைபிள்களையும் ஒன்று சேர்த்தார்கள். ஆய்வினுடைய முடிவு, பெரும் ஒரு குழுவை ஆராய்ச்சி செய்கிறார்கள், ஆய்வினுடைய முடிவு யூனானி மொழி பைபிள்களில் கிரேக்க பைபிள்களில் மட்டும், யூனானி மொழி பைபிள்களில் கிரேக்க பைபிள்களில் மட்டும் 200,000 பிழைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பாதுகாப்போம் என்று வாக்களித்தான். இன்று வரைக்கும் குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறான். குர்ஆனுடைய ஒவ்வொன்றும் ஆச்சரியமானது. குர்ஆனுடைய இலக்கிய நடை, சொல்நடை அனைத்தும் ஆச்சரியமானது. குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னால் காபத்துல்லாஹுக்கு சூலாக இம்ராவுல் கைஸ் என்ற மிக பெரும் ஒரு கவிஞனுடைய கவிதைகள் மாற்றப்பட்டிருந்தன. அவனுடைய 10 கவிதைகள் மாற்றப்பட்டிருந்தன. குர்ஆன் எப்பொழுது அருளப்பட்டதோ அன்றிலிருந்து அவனுடைய கவிதைகள் ஒவ்வொன்றாக நீக்கப்பட்டு முழு காபத்துல்லாவின் சூலாக அல் குர்ஆனுடைய ஆயத்துகள் மாற்றப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. இம்ராவுல் கைஸ் சாதாரணமான ஒரு கவிஞன் அல்ல, ஷாயிரு ஷுஅரா, கவிஞர்களுக்கெல்லாம் மிக பெரும் கவிஞர் என்று பெயர் பெற்றவன் இம்ராவுல் கைஸ். குர்ஆன் மிக அற்புதமானது. குர்ஆனில் அனைத்து விடயங்களுமே சொல்லப்பட்டிருக்கின்றன. அனைத்து விடயங்களும், வியாபாரிகளுக்கு வியாபார முறை, விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானம், வைத்தியர்களுக்கு வைத்திய முறை, யார் எந்த நோக்கத்துடன் குர்ஆனை விரட்டுகிறாரோ அந்த விதத்தில் குர்ஆன் அவருக்கு பிரயோஜனம் அளிக்கும். குர்ஆனில் அனைத்து விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜிதுல் ஹராத்தில் வைத்து பயான் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மக்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் உங்களுக்கு குர்ஆனில் இருந்து பதில் தருவேன். ஹஜ்ஜுடைய காலம், ஒரு மனிதர் எழுப்பினார், எழுந்து கேட்டார், இஹ்ராம் கட்டிய ஒரு மனிதர் குழந்தையை கொலை செய்தால் அவருடைய சட்டம் என்ன? எனக்கு குர்ஆனில் இருந்து ஆதாரம் தாருங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், நான் உங்களுக்கு குர்ஆனில் இருந்து ஆதாரம் தருவேன். அவைகளை தவிர்த்து நடங்கள். இந்த ஆயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுக்கு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், அலைக்கும் பிஸுன்னதி வ சுன்னதில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், எனது வழிமுறையையும் பின்பற்றுங்கள், குலஃபாயிர் ராஷிதூன்களுடைய வழிமுறைகளையும் பின்பற்றுங்கள். குலஃபாயிர் ராஷிதீன்களில் மிக முக்கியமான ஒருவர் தான் கலீஃபா உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேள்வி கேட்டார்கள், இஹ்ராம் கட்டிய ஒரு மனிதர் குலவியை கொலை செய்தால் என்ன சட்டம்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் உங்களுக்கு குர்ஆனில் இருந்து ஆதாரம் தந்துவிட்டேன். குர்ஆனில் அனைத்து விடயங்களுமே சொல்லப்பட்டிருக்கின்றன. குர்ஆனில் சொல்லப்பட்ட எத்தனையோ விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன, கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். குர்ஆனில் ஏதாவது ஒன்று சொல்லப்படவில்லை என்று யாரேனும் சொன்னால் அவருடைய புத்தி அதை விளங்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை என்பது தான் அர்த்தம். குர்ஆனில் அனைத்துமே சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மையானது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ولا تقولوا لمن يقتل في سبيل الله اموات بل احياء ولكن لا تشعرون. அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டவர்களை அம்வாத் மௌத்தா போனவர்கள் என்று சொல்ல வேண்டாம், பல் احياء ولكن لا تشعرون, அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு தான் அதை புரிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கிழக்கு சகோதரவாங்க சாய் முஸ்லிம் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுஹதாக்கள் அவர்களின் ரூஹ்கள் கைப்பற்றப்பட்டதுக்கு பின்னால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பச்சை நிற பறவையின் வயிற்றுக்குள் அவர்களுடைய ரூஹ்கள் இருக்கும். அந்த பச்சை நிற பறவை சொர்க்கத்தில் சுட்டு திரிந்துவிட்டு அல்லாஹுடைய அரசுக்கு கீழால் தொங்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி கூடுக்குள் வந்து சேரும். அல்லாஹு தஆலா அந்த சுஹதாக்களை பார்த்து கேட்பான், மா தஷ்தஹி, உங்களுக்கு என்ன வேண்டும்? அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், ஆலத்தார்கள் யாருக்குமே கொடுக்காதவற்றை எங்களுக்கு தந்திருக்கிறாய், எங்களுக்கு என்ன யா அல்லாஹ் வேண்டும்? மறுபடியும் அல்லாஹு தஆலா கேட்பான், அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், எங்களை மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பி உனது பாதையில் ஷஹீதாக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ் என்று சொல்வார்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இந்த ஆயத்துக்கும் ஹதீஸுக்கும் தொகுதுவாக கிட்டத்தட்ட 60-70 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. இரண்டு சஹாபாக்களுடைய கபர்கள் தோண்டப்பட்டு அந்த சஹாபாக்களுடைய புனிதமான உடல்கள் வெளியெடுக்கப்படுகின்றன. என்ன ஆச்சரியம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் சில மணி நேரங்களுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்ட உடல்களை போன்றிருப்பதை பார்த்து முழு உலகமே அதிர்ந்து போனார்கள். இந்த சம்பவத்தை நான் என்புறத்தான் சொல்லவில்லை. கிபி 1979 ஜனவரி மாதம் டெல்லியில் வெளியாக்கப்பட்ட மாரிஃப் என்ற மாத இதழில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பக்தாதில் இருந்து 40 மைல் தொலை தூரத்தில் சல்மானே பாக் இருக்கிறது. அதனுடைய பழைய பெயரால் மதாயில் சல்மானே பாக் என்று ஏன் பெயர் வந்தது என்றால் அந்த இடத்தில் சல்மான் அல் ஃபாரிஸி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து கொஞ்சம் தொலை தூரத்தில் ஹஜ்ரத்தே ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத்தே ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த ரெண்டு சஹாபாக்களுடைய கபர்களும் அங்கு இருக்கின்றன. அதற்கு பக்கத்தால் தஜ்லா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் ஹஜ்ரத் ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா உடைய கபருக்கு தண்ணீரும் ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா உடைய கபருக்கு ஈரமும் வந்து கொண்டிருந்தது. அந்த காலத்தில் இருந்த ஈராக்குடைய ஜனாதிபதி முதலாம் ஷா ஃபைசல் மன்னன் இரண்டு சஹாபாக்களையும் கனவில் காண்கிறார். இந்த இரண்டு சஹாபாக்களும் சொல்கிறார்கள், எங்களுடைய கபர்களை இடமாட்டம் செய்யுங்கள். இதே கனவை ஈராக்னுடைய பெரும் முஃப்தி முஃப்தி ஆசம் அவர்களும் கனவில் காண்கிறார்கள். முடிவு செய்கிறார்கள், கபரை தோண்டுவோம். மன்னர் இதற்குண்டான திகதையை அறிவித்து விட்டார். முழு மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சஹாபாக்களுடைய அந்த புனிதமான ஜனாசாக்களை பார்ப்பதற்கு. ஹிஜ்ரே 1350 ஆண்டு துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் கடைசி 10 பகலுடைய நேரம். முதல் முதலாக ஹஜ்ரத் ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலாவுடைய கபரும், இரண்டாவதாக ஜாபிர் ரழியல்லாஹு தஆலாவுடைய கபரும் தோண்டப்பட்டு கிரேன் மூலமாக வெளியெடுக்கப்பட்டு மக்களுடைய பார்வைக்காக வேண்டி கண்ணாடி பெட்டியில் வைக்கப்படுகிறது. என்ன ஆச்சரியம்! அவருடைய கண்கள் மினுங்கிக் கொண்டிருந்தன, தாடி முடிகள் காட்சியளித்துக் கொண்டிருந்தன. ஜெர்மன் நாட்டுடைய பெருமொரு வைத்தியர் முஃப்தி ஆசமுடைய கையை பிடித்து சொன்னாராம், இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு இதை தவிர வேறு எந்த ஆதரவும் எனக்கு தேவையில்லை என்று அவர் சாட்சி ஏற்றுக்கொண்டார். இந்த புனிதமான சஹாபாக்கள் உடல்கள் சல்மானை பாகுக்கு கொண்டு போகப்பட்டு சல்மானை பாரசி ரழியல்லாஹு தஆலாவுடைய கபருக்கு பக்கத்தால் இவர்கள் இரண்டு பேர் இந்த இரண்டு சஹாபாக்களுடைய கபர்களும் அமைக்கப்பட்டது. கனிவான சகோதரர்களே, ஒரு உதாரணம் சொன்னேன். குரானில் சொல்லப்பட்ட எத்தனையோ விடயங்கள் நடந்து விட்டன, நடந்து கொண்டு இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நடக்கத்தான் செய்யும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குரானை பற்றி முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட இன்று வரைக்கும் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். லேன் பால் என்ற ஒரு கிறிஸ்துவர் மிக பெரும் ஆராய்ச்சியாளர், அவரால் குரானை பற்றி சொல்கிறார், அல் குர்ஆனை எவராலும் சந்தேகப்பட முடியாது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அது அருளப்பட்ட நாள் முதல் இன்று வரைக்கும் எந்த மாற்றமும் அடையாமல் இருக்கக்கூடிய ஒரே வேதம் இந்த அல் குர்ஆன் தான் என்று அவர் சொல்கிறார். சிறப்பான ஆய்வாளர் வான்ஸ்டைன் அவர் சொல்கிறார், இந்த அல் குர்ஆனை எவராலும் ஒரு சிறு துளி அளவு கூட சந்தேகப்பட முடியாது. கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, புனிதமான அல் குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் ஒரு பொக்கிஷமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். குர்ஆனை ஓதுவதில் இன்பம், கேட்பதில் இன்பம். குர்ஆனை நாங்கள் ஓதுகிறோமா, அல்லாஹு தஆலா எங்களுடன் கதைக்கிறான், எங்களுடன் பேசுகிறான். மனிதர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய படைப்போ, ஜின்கள் எப்படி அல்லாஹ்வுடைய படைப்போ, வானம் பூமி அல்லாஹ்வுடைய எப்படி ஒரு படைப்போ, அதே போன்று குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பல்ல. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய படைப்பல்ல. அல்லாஹ் எங்களுடன் நேரடியாக பேசுகிறான். குர்ஆனில் யா அய்யுஹல்லதீனா ஆமனூ, விஸ்வாசம் கொண்ட மக்களே என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால் அதை யாரை அழைக்கிறான்? நாங்கள் அல்லாஹ் விஸ்வாசம் கொண்டிருக்கிறோம், எங்களை தான் அல்லாஹு தஆலா முன்னோக்கி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ, விஸ்வாசம் கொண்ட மக்களே என்று அல்லாஹு தஆலா சிலவர்களை எங்களை சொல்கிறான். அல்லாஹு தஆலா நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோமா, குர்ஆனில் எங்களோடு கதைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால் அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனோட மஹப்பத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். குர்ஆனை எந்த அளவு ஓதுவதற்கு சக்தி இருக்கிறதோ அந்த அளவு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஹக்குகளுக்கும் பல நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். குர்ஆனை பார்க்கும் பொழுது நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனை கேட்பதில் ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் குர்ஆனை ஓதுவார்கள். இதை கேட்பதற்காக வேண்டிய குறைஷி காஃபிர்கள் அவர்களது வீடுகளிலிருந்து வெளிக்கிளம்பி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் இருந்து ஒளிந்து கேட்பார்கள். ஹகீமுல் உம்மா என்ற கிதாபில் எழுதுகிறார்கள், இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மௌலானா அலி ஜவஹர்லால் அவர்கள் இருந்தார்கள். மௌலானா அலி ஜவஹர்லால் அவர்கள் கட்சி மாநாடு ஆரம்பிப்பதற்காக வேண்டி குர்ஆனை ஓதுமாறு சொன்னார்கள். அவரது கட்சியை சேர்ந்த சில மக்கள் சொன்னார்கள், இது பொதுவான கூட்டம், இந்துக்கள் வருவார்கள், கிறிஸ்துவர்கள் வருவார்கள், பல மக்கள் வருவார்கள், நாங்கள் ஒருவேளை குர்ஆனை ஓதினால் பிரச்சனைகள் வரலாம், அல்லது அவர்கள் அவர்களது வேதங்களை ஓதலாம். மௌலானா அவர்கள் சொன்னார்கள், யார் எதை ஓதினாலும் கூட்டத்துடைய ஆரம்பத்தில் அல் குர்ஆன் ஓதப்படும். காரி ரஷீத் அகமது அவர்கள் சூரா சாஃபாத்தை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஓதினார்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் எந்த ஆட்டமும் அசையும் இல்லாமல் கேட்டது மட்டும் இல்லாமல் எத்தனையோ இந்துக்கள் அழிந்து விட்டதாகவும் எழுதுகிறார். கனிமான சகோதரர்களை, அதனால் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். குர்ஆனை
அதிகமாக கேளுங்கள். குரானுடைய தர்ஜுமாக்களை விளங்கிக் கொள்ள முடியுமா? விளங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் நேரடியாக குரானுடைய ஆயத்துக்களை வைத்து விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டாம், விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டாம். ஆனால் குரானுடைய ஆயத்துக்களில் அல்லாஹ்வுத்தால என்ன சொல்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, குரானுடைய போதனைகளை நாங்கள் ஏற்று நடக்க வேண்டும். அல்லாஹ்வு தஆலா குர்ஆனை இறக்கியிருப்பது ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழிக்காக வேண்டித்தான் குர்ஆனை அல்லாஹ்வு தஆலா இறக்கிறான். யுதல்லு பிஹி கதீரன் வயஹ்தி பிஹி கதீரன், இந்த குர்ஆன் மூலமாக பல மக்கள் நேர்வழி அடைவார்கள், பல மக்கள் வழிகேட்டை அடைவார்கள். நவுதுபில்லா. எனவே நேர்வழியை குர்ஆன் மூலமாக பெற்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வு தஆலா குர்ஆனில் முதல் முதலாக முக்கியத்துவம் கொடுத்து பேசுவது தௌஹீதை பற்றி, ஈமான் இஸ்லாத்தை பற்றி. அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, அவன் மட்டும்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்ற தௌஹீதுடைய பாடத்தை தான் அல்லாஹ் தஆலா முக்கியத்துவம் கொடுத்த குர்ஆனில் முதல் முதலாக பேசுகிறான். இது மிக நீளமான ஒரு டாபிக். இதில் மிக முக்கியமானது தான் சூரா அல்-இக்லாஸ், ஆயத்துல் குர்சி. ஒரு மனிதன் எவ்வளவு அற்கொடைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு அற்கொடைகள், பதவி என்ன, ஆட்சி என்ன, சுகம் என்ன, பணம் என்ன, சொத்து செல்வம் என்ன, குடும்பம் என்ன, எவ்வளவு கொடுக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு அற்கொடைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஈமான் இஸ்லாம் என்ற ஞாபகத்துக்கு முன்னால் மற்ற அனைத்து ஞாபகத்துகளும் ஜீரோ தான், சிபர், ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல பாவங்கள் செய்த உலகத்தில் வாழ்ந்தாலும், அவன் வஃபாத்தானத்துக்கு பின்னால் பல கோடி வருடங்கள், பல மில்லியன் வருடங்கள் நரகத்தில் இருந்தாலும், நிச்சயம் ஒரு நாள் அவன் சொர்க்கம் போவான். அவனுடைய உள்ளத்தில் இஸ்லாம் என்பதை காமிக்கிறார். அதனால தான் இஸ்லாம் என்ற நியமத் மிக பெரும் ஒரு நியமத். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவது தொழுகையை பற்றி. பலவான ஐந்து நேர தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான் குர்ஆனில். தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா 700 தடவைகள் ஞாபகப்படுத்துகிறான். 700 தடவைகள், 100-200 தடவைகள் அல்ல, 30-40 தடவைகள் அல்ல, 700 தடவைகள் தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகிறான். அதில் 10 தடவைகள் அகீமுஸ்ஸலாம் வஆதுஸ் ஸகா, அகீமுஸ்ஸலாம் வஆதுஸ் ஸகா, அகீமுஸ்ஸலாம் வஆதுஸ் ஸகா. தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். அல்லாஹு தஆலா 10 முறை இப்படியே சொல்கிறான். அல்லாஹ் ஒரு தடவை செய்யுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் அதை செய்வது கட்டாய கடமை. அல்லாஹ் 10 தடவை முக்கியத்துவம் கொடுத்து அம்ருடைய வார்த்தையை, ஏவலுடைய வார்த்தையை பாவித்திருக்கிறான். கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தொழுகை என்ற தலைப்பு மிக நீளமானது, அதை பேசி முடிக்க முடியாது. அந்த அளவு அல்லாஹு தஆலா முக்கியமான ஒரு கடமையாக இஸ்லாத்தில் வைத்திருக்கிறார். கடைசியாக இந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி ஃபத்வாவை முடித்துக் கொள்கிறேன். அற்ப காரணங்களுக்காக வேண்டி தொழுகையை விடக்கூடியவர்களே, சில்லறை காரணங்களை சொல்லி தொழுகையை நாசமாக்கக்கூடியவர்களே, இதை நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பரவான ஐந்து நேர தொழுகை என்பது எந்த கட்டத்திலும் விட முடியாத ஒரு அமல், எந்த கட்டத்திலும் விட முடியாது. ஆனால் வேறு வேறு அமல்களை சில சில கட்டங்களை விடலாம். உதாரணமாக ஒரு மனிதனுக்கு நோன்பு கடமையாகிறது, அவன் வயோதிபனாக இருக்கிறான், நோன்பு பிடிக்க முடியாத அளவுக்கு, அல்லது நோயாளியாக இருக்கிறான், நோன்பு பிடிக்க முடியாத அளவுக்கு, இந்த நேரத்தில் நோன்பை விட்டுவிட்டு பின்னால் கதா செய்யலாம். பின்னால் கலா செய்ய முடியாது, இதற்கு பின்னால் அவனுக்கு வஃபாத்தான், மௌத்து தான் என்ற ஒரு விடயம் இருந்தால், ஒரு நோன்புக்கு பகரமாக கிட்டத்தட்ட 2.5 கிலோ அரிசியை அதற்கு பகரமாக கொடுக்கலாம். ஒரு மனிதருக்கு ஹஜ் கடமையாகிறது, அவனுடைய வயதுவின் காரணத்தினாலோ அல்லது நோயின் காரணத்தினாலோ ஹஜ் செய்ய முடியாமல் இருக்கிறான், இதற்கு பின்னால் அவனுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பே கிடைக்காது, மௌத்து தான் என்றால், ஏற்கனவே ஹஜ் செய்த ஒருவரை இவருக்கு பகரமாக இவருடைய பணத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். ஆனால் பரவான ஐந்து நேர தொழுகை என்பது எந்த கட்டத்திலும் விட முடியாது. நின்று சொல்ல முடியாதா? உட்கார்ந்து சொல்ல வேண்டும். உட்கார்ந்து சொல்ல முடியாதா? வலது பயத்தில் சாய்ந்து சொல்ல வேண்டும். அதற்கு முடியாதா? இடது பயத்தில் சாய்ந்து சொல்ல வேண்டும். அதற்கு முடியாதா? மல்லாக்கப்பட்டு சொல்ல வேண்டும். அதற்கும் முடியாதா? கண் சாடையால் சொல்ல வேண்டும். அதற்கு முடியாதா? உள்ளத்தால் சொல்ல வேண்டும். ஆனால் தொடங்கிவிட முடியாது. உதவு செய்வதற்கு தண்ணீர் இல்லையா? மண்ணினால் தயமம் செய்ய வேண்டும். தயமம் செய்வதற்கு மண் கூட இல்லையாம். புதுவோ தயமுமோ இல்லாமல் அந்த நேரத்தில் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் பின்னால் கலா செய்து கொள்ள வேண்டும். எந்த கட்டத்திலும் விட முடியாது. பிரயாணத்தில் இருக்கிறோமா? ஜம்ம கத்து சேர்த்து தொழுவது, சுருக்கி தொழுவது என்று இலேசான முறை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். புதிதாக ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான், அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஒரு இமாம் ஹதீப் சொல்லிக் கொடுக்கும் பொழுது தட்டு தடமாறி முஸ்லிமான ஒரு மனிதன் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறான், அவன் உடனே சூரத்துல் ஃபாத்திஹாவை பாடமாக்க வேண்டும், அத்தஹியாத்தை பாடமாக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா பாடம் இல்லையா? இஸ்லாம் சொல்லவில்லை நீங்கள் தொழுகை விடுங்கள் என்று. சூரத்துல் ஃபாத்திஹா பாடம் இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஏழு ஆயத்துக்கு சரிசமமான குர்ஆனுடைய ஏழு ஆயத்துக்களை பாடமாக்கி வருவது வேண்டும். அதற்கு முடியாதா? குர்ஆனுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஏழு ஆயத்துக்கு சரிசமமான ஏழு திக்ர்களை பாடமாக்கி ஓத வேண்டும். ஏழு திக்ர்களை கூட பாடமாக்கி ஓத முடியாதா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு எந்த அளவு நேரம் எடுக்குமோ அந்த அளவு நேரம் தக்பீரை கட்டி மௌனமாக இருக்க வேண்டும். ஆனால் சொல்லுகை விட முடியாது. யுத்தத்தில் இருக்கிறோமா? யுத்தம் என்பது மிக கடினமான ஒரு சந்தர்ப்பம். கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் உயிர் போயிடும். அந்த கட்டத்தில் கூட சொல்லுகை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை. இஸ்லாம் ஒரு நாளும் அனுமதி வழங்கவில்லை. கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு முறையில் ஸலாத்துல் ஹௌ யுத்தத்தின் போது தொழுகிறார்கள். ஏழு முறையில். நல்ல ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆண் பருவயதை எத்தியதற்கு பின்னால் இரண்டே இரண்டு கட்டங்களில் தொழுகையை விடலாம். இரண்டு கட்டங்கள். முதலாவது பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். பைத்தியக்காரனாக இருந்தால் உங்களை தொலை சொல்லி யாருமே சொல்ல மாட்டார்கள். பைத்தியக்காரனுக்கு தொழுகை கடமை இல்லை. இரண்டாவது டெட் பாடியாக மையத்தாக இருக்க வேண்டும். மௌத்தா போனால் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரெண்டு கட்டத்தை தவிர வேற எந்த கட்டத்திலும் தொழுகையை விட முடியாது. எனவே கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை நிறைவேற்றக்கூடிய நல்லடியார்களாக, குர்ஆனில் சொல்லப்பட்ட விடயங்களை ஏற்றுக்கக்கூடிய நல்லடியார்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கியருவனாக. யாழ்ல எங்களுடைய பாவங்களை மன்னித்தியாள்லாம், தப்பத்தவர்களை மன்னித்தியாள்லாம், குற்றக்குறைகளை மன்னித்தியாள்லாம், எங்களது ஹலலாக அவைகளை பூர்த்தியாக்கியாள்லாம், எங்களை ஜன்னத்தில் பிரதோஷிக்க தகுதியானவர்களாக எங்களை ஆக்கிரியாள்லாம். யாழ்லா தொழுகையை, அஞ்சு நேர தொழுகையை இமான் ஜமாத்தோடு அவள் தக்வியோடு சொல்லக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிரியாள்லாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.